அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. ஜனவரி மாதம் 30 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இலங்கை தலைமை நீதிபதியாக நீதிபதி ஸ்ரீபவன் முறைப்படி பொறுப்பேற்றிருப்பது குறித்த செய்திகள். அதைத் தொடர்ந்து இலங்கை தலைமை நீதிபதி நியமனம் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற கடுமையான
விவாதங்கள்,
இடைக்கால பட்ஜெட் குறித்து வடபகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்கள். பிறகு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் இந்திய மத்திய அமைச்சருமான ஜெயந்தி நடராஜன் கட்சியிலிருந்து ராஜினாமா.
சில நேரங்களில் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சூழல் பாதிப்பு நடக்கிற இடத்துல அவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருந்ததை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதெல்லாம் எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சொன்னாரு.
இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி தெரிவித்த கருத்துக்களும், மத நிந்தனை சட்டங்களை உலக அரசுகள் நீக்க வேண்டும் என்று எழுந்துள்ள கோரிக்கையும் வேறு பல செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், சார்ல்ஸ் பீட்டர்.
தென்னாப்பிரிக்காவில் நிரவெறி கொள்கை நிலவிய காலகட்டத்தில் மிகவும் மோசமான வகையில் கொலைகளை செய்யும் குழு ஒன்றுக்கு தலைவராக இருந்த யூஷுவன் டே காக்குக்கு சிறை விடுப்பு, அதாவது பரோல் வழங்கப்பட்டுள்ளது.
I've noted the progress whilst in custody as well as the assistance Mr. de Kock.
தேசத்தில் ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்பும் நடவடிக்கையில் நலன்களை மனதில் வைத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று நாட்டின் நீதித்துறை அமைச்சர் மைக்கேல் மசூதா கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை என சிறுபான்மையினர் ஆட்சி நடைபெற்ற பொழுது 100 கொலைகளுக்கும் அதிகமான சம்பவங்களில் ஈடுபட்டதையும் எதிர்தரப்பினரை துன்புறுத்தியதையும் டெகாக் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அவரை அடிப்படையில் ஒரு தீய சக்தி என்று தென்னாப்பிரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன. ஆனாலும் அவர் என்று விடுவிக்கப்படுவார் என்பது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரெம்பரின்ஸாவில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற படுகொலை தொடர்பில் 5 மூத்த பொஸ்னிய செர்பிய இராணுவ அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த தண்டனையை யுகோஸ்லியாவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் போர்க்குற்ற தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது. அந்த படுகொலை தொடர்பில் விவுஜதின் போபோவிச் மற்றும் லுபிசா பியாரா ஆகியோருக்கும் மற்ற இருவருக்கும் அளிக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனையை ஐநாவின் தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது. இதே வழக்கு தொடர்பில் நீண்டகாலமாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 5வது நபருக்கான தண்டனையின் கால அளவு இந்த தீர்ப்பாயத்தால் சற்று குறைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரெம்பரினிஸாவில் 3 நாட்கள் நடத்தப்பட்ட படுகொலைகளில் சுமார் 8,000 முஸ்லீம் ஆடவர்களும் சிறுவர்களும் கொல்லப்பட்டதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பியாவில் யூத படுகொலைகளுக்கு பிறகு நடைபெற்ற மிகவும் மோசமான படுகொலைகளாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. இப்போது தண்டனை வழங்கப்பட்டுள்ள 5 பேரும் அப்போதைய இராணுவ தளபதியாக இருந்த ராட்கோ மிளாட்சின் கீழ் நேரடியாக பணிபுரிந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு யுக்ரைனில் மோதல்கள் தொடர்கின்றன. இருதரப்பிலும் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் டோனியஸ்க் நகரின் மீது ஏவப்பட்ட ராக்கெட்டுகளில் ஒரு பேருந்து மீதும் மற்றொன்று கலாச்சார மையம் ஒன்றும் மீது விழுந்து வெடித்ததில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் அந்த பிராந்தியத்தில் 19 பொதுமக்களும் 5 இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டுள்ளதாக யுக்ரைனிய அரசு கூறுகிறது. இதேவேளை டோனியஸ்க் மற்றும் லுஹான்ஸ்க்கு இடையே உள்ள முக்கிய ரயில் மையத்தை கொண்டுள்ள பெலட்சேவே நகரை அரச கட்டுப்பாட்டிலிருந்து தமது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர கிளர்ச்சியாளர்கள் முயன்று வருகின்றார்கள்.
பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தில் ஒரு ஜியா பள்ளிவாசலுக்கு அருகில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குறைந்தது 49 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என பாகிஸ்தான் போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை தொழுகையின் பின்னர் சிகாப்பூர் மாவட்டத்தில் இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றுள்ளது. இக்குண்டு தாக்குதலில் 40 அதிகமானோர் காயமடைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலை ஒரு தற்கொலை குண்டுதாரி நடத்தியிருக்கலாம் என்று செய்திகள் கூறுகின்றன. இத்தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்று உடனடியாக தெரியாவிடனும் சுன்னி தீவிரவாத குழு சியா சிறுபான்மை இனத்தவர்களை இலக்கு வைத்து கடந்த காலங்களில் தாக்குதல்களை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.
சவுதி அரேபியாவில் இணையதளம் மூலம் கருத்து தெரிவித்து தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ரயீஃப் படாவிக்கான கசையடியின் 2வது தவணையை அதிகாரிகள் மேலும் ஒருமுறை ஒத்திவைத்துள்ளார்கள். ஆனால் இதற்கான காரணம் ஏதும் இதுவரை கூறப்படவில்லை. எனினும் கடந்த இருமுறையும் அவரது உடல்நிலை காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது தவணையாக அவருக்கு 50 கசையடிகள் கொடுக்கப்படவிருந்தன. இஸ்லாத்தை அவமதித்தார் என்று அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1000 கசையடிகளையும் நீதிமன்றம் விதித்திருந்தது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். நாட்டின் புதிய நீதிபதியாக உச்சநீதிமன்ற நீதிபதி கே ஸ்ரீபவன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா முன்பு இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றார். முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க ஓய்வு பெற்றமை காரணமாக இந்த நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவலுடன் நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையின் 44வது தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்ற நீதிபதி கே ஸ்ரீபவன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க ஓய்வு பெற்றமை காரணமாகவே இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது. யாழ் இந்து கல்லூரியில் கல்வி பெற்ற நீதிபதி கே ஸ்ரீபவன் 1974 சட்டக்கல்லூரியில் இணைந்து கொண்டார். அதன் பின்பு 1978 வழக்கறிஞராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட நீதிபதி கே ஸ்ரீபவன் 1978 சட்டமா அதிபர் திணைக்களத்தில் அரச வழக்கறிஞராக இணைந்து கொண்டார். 24 ஆண்டுகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணிபுரிந்த நீதிபதி ஸ்ரீபவன் 2002 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். 2008 உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற நீதிபதி ஸ்ரீபவன் 2013 சில தினங்கள் பதில் தலைமை நீதிபதியாக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இறுதியாக 1980 தசாப்தத்தில் கே சர்வானந்தா தலைமை நீதிபதியாக கடமையாற்றிய பின்பு தமிழர் ஒருவர் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டமை இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்தில் நீதிபதி ஸ்ரீபவன் பல தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு எதிரான கண்டன தீர்மானம் சட்ட விரோதமானதென்று 2 வருடங்களுக்கு முன்பு தீர்ப்பொன்றை வழங்கிய மூவர் அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் குழுவில் நீதிபதி கே ஸ்ரீபவன் அங்கம் வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
முன்னதாக தலைமை நீதிபதி மாற்றம் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று சூடான விவாதம் நடைபெற்றது. எந்த சூழ்நிலையின் காரணமாக நீதிபதியை மாற்ற வேண்டியிருந்தது என்பது தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நீண்ட விளக்கத்தை அளித்திருக்கின்றார். இதுகுறித்து மீண்டும் உதயகுமார்.
முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க முறையாக பதவி நீக்கப்படாதமை காரணமாக மோகன் பீரிசுக்கு சட்ட ரீதியாக அந்த பதவியை வகிக்க முடியாதென்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மோகன் பீரிஸ் பதவி நீக்கப்பட்டு மீண்டும் ஷிராணி பண்டாரநாயக்க அந்த பதவியில் அமர்த்தப்பட்டமை தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்திய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க பதவி நீக்கப்பட்ட கண்டன தீர்மானம் முறையாக நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அவர் நீக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட போதிலும் அவரது பதவி சட்ட ரீதியாக வெற்றிடமாகவில்லை. அப்படியானால் அவரது பதவிக்கு மோகன் பீரிஸ் நியமிக்கப்பட்டமை சட்டத்தை மீறும் ஒரு செயல் என்று தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே அரசியல் யாப்புக்கமைய மோகன் பீரிஸின் நியமனம் செல்லுபடியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாகவே தலைமை நீதிபதி பதவியில் ஷிராணி பண்டாரநாயக்கவை மீண்டும் அமர்த்துவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்ததாகவும் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கே. மேலும் கருத்துக்களை தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருந்த போது முன்னாள் தலைமை நீதிபதி மோகன் பீரிஸ் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவுடன் அவரது இல்லத்தில் இருந்துள்ளதாக தெரிவித்தார். நீதிபதி என்ற முறையில் மோகன் பீரிஸுக்கு இவ்வாறு செயற்பட முடியாது என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே இவ்வாறு செயற்படும் ஒரு நபர் நீதிமன்ற சுதந்திரத்தை காப்பது எப்படி என்றும் கேள்வியொன்றை எழுப்பினார். அரசாங்கத்துக்கு அவசியமான முறையில் தீர்ப்புகளை வழங்குவதற்கு தான் தயார் என்று மொஹான் பீரிஸ் எமக்கு அறிவித்திருந்தார். வெளிநாட்டு தூதுவர் பதவியொன்றை பெற்றுத்தருமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். நாம் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. இவ்வாறு செயற்படும் தலைமை நீதிபதியொருவருக்கு நீதிமன்ற சுதந்திரத்தை காக்க முடியாதென்றும் மேலும் தெரிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. பிரதமரின் உரை சம்பந்தமாக தினேஷ் குணவர்தன, விமல் வீரவன்ச உட்பட பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் பலத்த எதிர்ப்பு தெரிவித்தமை காரணமாக சபை இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த விடயம் குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக விவாதம் ஒன்றை பெற்றுத்தருமாறு அவர்கள் ஆளும் கட்சியிடம் வேண்டுகோள் விடுத்தனர். ஆயினும் உடனடியாக விவாதம் ஒன்றை பெற்றுத்தர முடியாதென்று சபாநாயகர் லக்ஷ்மண் கிரியல்ல அறிவித்தார். பின்பு கட்சி தலைவர்களின் கூட்டம் நடைபெற்ற போதிலும் விவாதம் நடைபெறும் தினம் நியமிக்கப்படவில்லை. அதன் பின்பு நாடாளுமன்றம் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை இலங்கையின் 44வது தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்ற நீதிபதி கே ஸ்ரீபவன் இன்று மாலை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவியேற்றுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது.
செய்திகளை தந்தவர் நமது கொழும்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் பல பொருட்களின் மீதான வரிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களின் ஊதியம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் பட்ஜெட்டிற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றனர். அதே நேரத்தில் போரால் பாதிக்கப்பட்ட வடபகுதியை மீள எழுப்பும் நீண்டகால திட்டம் ஏதும் இல்லை என்ற குறையும் சிலரால் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதுகுறித்து நமது ஊனிய செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தை அடுத்து புதிய அரசாங்கம் தனது இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் பலதரப்பட்ட மட்டங்களிலும் உள்ள மக்களுக்கு நிவாரணம் தரத்தக்க வகையில் பல விடயங்களை அறிவித்திருக்கின்றது. இதனை வடபகுதியைச் சேர்ந்தவர்களும் பொதுவாக வரவேற்றிருக்கின்றார்கள். யாழ் மாவட்ட வணிகர் கழக தலைவர் ஜெயசேகரன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என கேட்டேன்.
இந்த வரவு செலவு திட்டம் உண்மையில் மக்களுக்கு ஒரு பிரயோசனமாக ஒரு பயனுள்ளதாக அமைந்ததாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். 450 கிராம் கொண்ட பானின் விலை 50 ரூபா நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு மாவின் விலையை குறைத்திருந்தால் நல்லாக இருந்திருக்கும். அதே நேரத்திலே இந்த அரிசி விலையையும் சற்று குறைத்தால் இந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிவாரணமாக அமையும். மெட்டரலை பொறுத்த அளவிலே டீசல் விலை குறைந்திருக்கிறது. இந்த அரிசி வந்த பின்பு பொதுவாக சாமான்கள் விலை குறைந்த வகையிலே கூடிய வியாபாரம் நடக்கக்கூடிய ஏது நிலை தென்படுகிறது. அதாவது சீமெண்ட் விலை குறைந்தபடியால் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் பலர் நன்மை அடைவார்கள். அதே நேரம் டீசல் விலை குறைந்தபடியால் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எல்லாம் கணக்கு குறையும்.
பொருட்களின் விலை குறைப்பானது உடனடியாக அமலுக்கு வருமா, அல்லது அமலுக்கு வர்றதுக்கு சில நாட்கள் அல்லது மாதங்கள் எடுக்கும் நினைக்கிறீங்களா? எப்படி நிலைமை?
விலை குறைப்பு வந்து உடனடியாக மேற்கொள்ளலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் அந்த வரவு செலவு திட்டத்தை அறிவிக்கும் போது இன்று இரவிலிருந்து இதற்கு இந்த விலைகள் குறைக்கப்படும் என்ற மாதிரியான செய்தியை தான் சொல்லி இருந்தார்கள். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் இனி அடுத்த சில நாட்களில் இது இந்த நன்மைகளை மக்கள் அடையக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்
என்றார் யாழ் மாவட்ட வணிகர் கழக தலைவர் ஜெயசேகரன் அவர்கள். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டம் அம்மிமிதித்தான் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி விக்னேசன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என கேட்டேன்.
அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை குறைஞ்சதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த விவசாய பொருட்கள் உள்ளுற பொருட்கள் வந்து விலை குறைக்கலத்தானே பசலே ஒன்று எங்களுக்கு அரசாங்கம் இந்த மானியமா தெரியுது. மற்றும்படி வேற எந்த ஒரு உள்ளூர்களோ அல்லது விவசாயன பொருட்கள்
வெளியிட்டார்.
குறைச்சிருக்காங்க, அது நல்ல விஷயம் தான். நம்ம கூடுதலா பொருட்களை எல்லாருமே ஐயோ சாமான் விலை குறைச்சிருக்காங்க நல்லா இருக்கு அப்படிதான் குறைக்கிறாங்க. ஆனா வாழ்க்கை செலவு அதை விட கூட தான் இருந்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும். ஆனா இது நல்ல விஷயம்,
இந்த வரவு செலவு திட்டத்திலேயே அரசு ஊழியர்களுக்கு வரலாற்றிலேயே முதன்முறையாக பெருந்தொகை பணம் சம்பள உயர்வாக வழங்கப்பட்டிருப்பதாக கிளிநொச்சி மாவட்டம் பூநகரியைச் சேர்ந்த அரசு ஊழியராகிய நடராசா சுந்தரமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனினும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வடமாகாணத்தின் முன்னேற்றம் குறித்து இந்த வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
வாழ்வாரத்தை உயர்த்துவதற்கு வழக்கமானத்துக்கு சில அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு கூடிய இந்த விதமான அமைப்புகளும் இந்த விவசாய திட்டத்தின் மூலம் அவருக்கு கிடைக்கவில்லை. ஜாமிய ரீதியான அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்க்கையாக இருக்கின்றது
என்றார் சுந்தரமூர்த்தி அவர்கள்.
இடைக்கால வரவு செலவு திட்டம் குறித்து வடபகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் சிலவற்றை தொகுத்தளித்தவர் நமது ஒவோனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கை குறித்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழுவினருக்கு பிரித்தானிய தமிழர் பேரவை சார்பில் நேற்று ஒரு விருந்தளிக்கப்பட்டது. இந்த விருந்தின் போது எத்தகைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன என்று பிரித்தானிய தமிழ் பேரவையின் சார்பில் பேசவல்ல சாம் கிருஷ்ணா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சீவகன்.
நேற்று பிரித்தானிய தமிழர் பேரவையும் தமிழர்களுக்கான பிரித்தானிய அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் குழுவும் இணைந்து லண்டனிலே ஒரு ஒன்றுகூடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஒன்றுகூடலுக்கு பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரித்தானிய அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்விற்கு முக்கியமாக பிரித்தானிய பிரதமர் தன்னுடைய பிரதிநிதி மூலம் தனது கருத்தினை பதிவு செய்தார். பிரித்தானிய எதிர்கட்சி தலைவர் வீடியோ மூலம் தனது கருத்தினை பதிவு செய்தார். அதே போல பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய லிப்டம் கட்சி அமைச்சர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள்.
சரி, இந்த தலைவர்களுடைய கருத்து பொதுவாக எப்படி இருந்தது இலங்கை தமிழர் விவகாரம் தொடர்பாக?
பொதுவாக சொல்லப்போகின்ற போது அவர்கள் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை பெரிதும் வரவேற்றிருக்கிறார்கள். அங்கே நடக்கின்ற விடயங்களை ஆழமாக ஆராய்ந்திருக்கிறார்கள். பிரித்தானிய பிரதமர் விரிவாக ஆராய்ந்திருக்கிறார். ஆனால் ஒரு விடயத்தை அவர்கள் மூவரும் தெளிவாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள், அந்த போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து உண்மை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றதோடு, இலங்கை அரசு ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்கப்படுகின்ற சர்வதேச சுயாதீன விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்பதை மூன்று கட்சியினரும் வலியுறுத்தினார்கள். அத்தோடு பிரதமர் ஒரு படி மேலே சென்று அங்கே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போல அடுத்தபடியாக அங்கே வந்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழர்கள் பிரித்தானிய அரசிடம் எந்த அரசு வந்தாலும் எதை வேண்டி நிற்கிறார்கள் என்பதை சரியான புரிதலோடு கூறினார்கள். ஒன்று, அங்கே மக்கள் இயல்பு நிலை வாழ்க்கை ஒன்றை அனுபவிக்க வேண்டும். இரண்டாவது விடயம், நடந்த போரிலே என்ன நடந்தது என்பதை அறிந்து அதற்கு பொறுப்பு கூறல் ஒன்று உருவாக்க வேண்டும். அதற்கு சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும். அதன் மூன்றாவது பட்சமாக தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ந்த வலியுறுத்தலாக இருக்கின்றது. இதை நாங்கள் நேற்றும் வலியுறுத்தினோம்.
பிரித்தானிய தமிழர் பேரவையின் பேச்சாளர் சாம் கிருஷ்ணா அவர்கள் அளித்த செவி கேட்டீர்கள். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்த இந்திய செய்திகள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான ஜெயந்தி நடராஜன் கட்சியிலிருந்து விலகப்போவதாக அறிவித்திருக்கின்றார். காங்கிரஸ் சார்பில் 4 முறை நாடாளுமன்ற மேலவைக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த ஆட்சியின் போது இவர் சுற்றுச்சூழல் அமைச்சராக பதவி வைத்தபோது பல சர்ச்சைகளில் இவர் சிக்கினார். இப்போது இது தொடர்பில் அவர் ராகுல் காந்தி மீது பழி போட்டிருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சி நிராகரித்திருக்கிறது. இது தொடர்பில் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
முன்னாள் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ஜெயந்தி நடராஜன் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மீதும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். முன்னதாக ஜெயந்தி நடராஜன் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு எழுதிய கடிதம் ஒன்று இன்று காலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வெளியானது. அந்த கடிதத்தில் தான் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் குறித்து பல விஷயங்களை ராகுல் காந்தி தனது கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை மனதில் வைத்து தொழிற்சாலைகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதிகளை வழங்க வேண்டும் என்று கூறியதாக குறிப்பிட்டிருந்தார். இதன் காரணமாகவே வேதாந்தா, அதானி போன்ற நிறுவனங்களின் மிகப்பெரிய திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் அந்த கடிதத்தில் ஜெயந்தி நடராஜன் கூறியிருந்தார். இந்த நிலையில் திடீரென ஒரு நாள் தன்னை அழைத்த பிரதமர் மன்மோகன் சிங் கட்சித் தலைவரின் உத்தரவுப்படி ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறியதாகவும் ஜெயந்தி நடராஜன் கூறியிருந்தார். ஆனால் தான் ராஜினாமா செய்த மறுநாள் ஒரு தொழிற்கூட்டமைப்பின் கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி சுற்றுச்சூழல் அனுமதிகளை பெறுவதில் இருந்த முட்டுக்கட்டைகள் இனி இருக்காது என்று தெரிவித்ததாகவும் இது தனக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளித்ததாகவும் சோனியா காந்திக்கு எழுதிய கடிதத்தில் ஜெயந்தி நடராஜன் கூறியிருந்தார். இந்த கடிதம் இன்று காலையில் வெளியானதை அடுத்து சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஜெயந்தி நடராஜன் ராகுல்காந்தி மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவது குறித்து பலமுறை ராகுல்காந்தி அலுவலகத்திலிருந்து தன்னிடம் பேசப்பட்டதாகவும் ஜெயந்தி நடராஜன் தெரிவித்தார்.
சில நேரங்களில் திரு ராகுல்காந்தி அவர்கள் வந்து எனக்கு பல பேர் அவருக்கு எழுதின கடுதாசி, பொது தொண்டு நிறுவனங்கள் எழுதின கடுதாசி, சுற்றுப்புற சூழல் பாதிப்பு பல பெரிய நிறுவனங்கள் செய்கிற இடத்துல சுற்றுப்புற சூழல் பாதிப்பு நடக்கிற இடத்துல அவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் அமைச்சிருந்ததை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதெல்லாம் எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சொன்னார். சிலதெல்லாம் வந்து எனக்கு நேரடியாகவே சொன்னார் இமெயில் மூலமாக, சிலது வந்து அவர் ஆஃபீஸ் மூலமாக எனக்கு சொன்னாங்க. அத்தனையும் நான் செஞ்சேன், ஆனால் அதுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு இருந்தது, அமைச்சரவையில் பெரிய எதிர்ப்பு இருந்தது.
ஆனால் தான் ராஜினாமா செய்த பிறகு ராகுல் காந்தியின் அலுவலகத்திலிருந்து தன்னை பற்றி தவறான செய்திகள் பரப்பப்பட்டதாகவும் ஜெயந்தி நடராஜன் கூறினார்.
அதுக்கப்புறம் சில பத்திரிகை நண்பர்கள் டெல்லியில் எனக்கு சொன்னாங்க, இல்லை திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆஃபீஸ்லேருந்து சில பேர் சொல்கிறாங்க அப்படி கிடையாது, இல்லை உன்னை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவருக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சேன். அப்போ அதே நேரத்தில் அவர் ஃபிக்கியில் பேசிட்டு இருந்தார். இத்தனை நாள் வந்து சுற்றுப்புற சூழலில் வந்து பெரிய பெரிய உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் நின்று போயிட்ட மாதிரி நீங்கள் வருத்தப்படுறதா தெரியுது, இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்னு அவர் பேசினாரு. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவருக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சேன்.
தான் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் எந்த கட்சியிலும் சேரும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் ஜெயந்தி நடராஜன் தெரிவித்துள்ளார். அரசின் முடிவுகளில் ராகுல்காந்தி தலையிட்டதாக ஜெயந்தி நடராஜன் கூறியிருக்கும் குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங், அரசின் முடிவுகளில் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ தலையிட்டதில்லை என்று தெரிவித்துள்ளார்.
ராகுல் காந்தி ஸ்ரீமதி சோனியா காந்தி
ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோர் எந்த ஒரு சூழலிலும் அரசாங்க நடவடிக்கைகளில் தலையிட மாட்டார்கள், தலையிட்டதும் இல்லை. அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர்கள் மற்றும் பிரதமர் உள்ளிட்டோர் சுயேச்சையாக முடிவுகளை எடுக்க அதிகாரம் பெற்றிருந்தார்கள். ஆகையால் இது போன்ற குற்றச்சாட்டுகள் அர்த்தமற்றது.
ஜெயந்தி நடராஜனின் குற்றச்சாட்டு குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான EVKS இளங்கோவன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், பதவி விலகிய பிறகு சேற்றை வாரி இறக்கும் ஜெயந்தி நடராஜனை காங்கிரஸ் தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். 1967 வருட தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டதற்கு ஜெயந்தி நடராஜனின் குடும்பம்தான் காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கும் இளங்கோவன், இன்னும் ஒருவர் தனது வாரிசோடு காங்கிரஸை விட்டு வெளியேறினால் தமிழக காங்கிரசிற்கு விமோசனம் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரான ராகுல் காந்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஜெயந்தி நடராஜன் பதவி விலகியிருப்பது தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழகத்தில் இரு தசாப்தங்களுக்கு மேலே தங்கியிருக்கின்ற இலங்கை அகதிகளை மீண்டும் அவர்களின் சொந்த நாட்டில் குடியமர்த்தது குறித்து ஆராய இரு நாட்டு அதிகாரிகளுக்கும் இடையே ஒரு உயர்மட்ட கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களுடன் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவில் வாழும் இலங்கை நாட்டு அகதிகள் தாயகம் திரும்புவது தொடர்பில் இரு நாட்டு அதிகாரிகளும் கலந்து கொண்ட முதல் கட்ட ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் இலங்கை மற்றும் மாலத்தீவு விவகாரங்கள் பிரிவின் தலைவரான கூடுதல் செயலாளர் சுசித்ரா துரையின் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை துவங்கியுள்ள இந்த கூட்டத்தில் எந்தவிதமான முக்கிய முடிவுகளும் வெளிவராது என்கிற போதிலும் இது ஒரு முக்கிய துவக்கமாக பார்க்கப்படுகிறது. வரும் பிப்ரவரியில் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இந்தியாவிற்கு வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அந்த சமயத்திலும் இது தொடர்பிலான அடுத்த கட்ட முடிவுகள் எட்டப்படும் என்று கூறப்படுகிறது. பின்னர் மார்ச் மாதத்தின் போது இந்திய பிரதமர் மோடி இலங்கை செல்லவிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த காரணங்களால் இந்தியாவில் வாழும் இலங்கை நாட்டு அகதிகள் தாயகம் திரும்புவது தொடர்பிலான முக்கிய முடிவுகள் விரைவாகவே வெளிவரும் என்கிற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. இந்நிலையில் இந்த குறிப்பிட்ட கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழக அரசின் பிரதிநிதிகளை நியமிக்க கூறி மத்திய அரசு விடுத்த அழைப்பை தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நிராகரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பில் இந்திய பிரதமர் மோடிக்கு ஓ பன்னீர்செல்வம் எழுதியிருந்த கடிதத்தில் இது அவசர நடவடிக்கை என்று குறை கூறியிருந்தார். மேலும் இலங்கையில் தமிழர்களுக்கான மறுக்குடி அமர்த்தல் நடவடிக்கைகள் முழுமையாக நடைபெறுவதை உறுதி செய்த பின்னர் இது போன்ற கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. அத்தோடு இலங்கை நாட்டு அகதிகள் தமிழகத்தில் நிம்மதியாகவும் கண்ணியத்தோடும் வாழ்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்த பன்னீர்செல்வம் அதே போன்ற வாழ்க்கையை அவர்களுக்கு இலங்கையிலும் உறுதி செய்ய வேண்டும் என்றார். அதே நேரம் இலங்கையில் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றுள்ள சூழலில் தமிழகத்தில் உள்ள அகதிகள் பலர் தமது நாட்டுக்கு செல்ல விரும்புவதாக இந்திய நாடாளுமன்ற குழுவினரிடம் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பன் இரு தினங்களுக்கு முன்பு கூறியிருந்தார். தமிழகத்தில் 100,000 அதிகமான இலங்கை அகதிகள் வாழ்கின்றனர். இதில் பலர் பல ஆண்டுகளாக முகாம்களில் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர்.
அடுத்த ஒரு சர்வதேச குறிப்பு. மத நிந்தனை சட்டங்கள் உலகின் பல நாடுகளில் தற்போது அமலில் இருக்கின்றன. அதாவது, மதத்தை விமர்சித்தார், பக்தர்களை புண்படுத்தினார் போன்ற புகார்களின் பேரில் ஒருவரை தண்டிக்கும் வழிமுறைகள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. இத்தகைய சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
மத ரீதியான உணர்வுகளை பாதுகாக்கின்ற சட்டங்களை வைத்திருக்கின்ற நாடுகள் அவற்றை ஒழிப்பதற்கான காலம் வந்துவிட்டது என்று IHEU அல்லது தி இன்டர்நேஷனல் ஹியூமனிஸ்ட் அண்ட் எத்திக்கல் யூனியன் என்கின்ற மத நம்பிக்கைகளை சாராத மனித நேயத்தை வலியுறுத்துகின்ற அமைப்புகளின் ஒன்றியம் கூறுகிறது. இந்த அமைப்புகளின் கூட்டு மத நிந்தனை சட்டங்களை எதிர்த்து உலகளாவிய ரீதியில் புதிய பிரச்சாரம் ஒன்றை தொடங்கியிருக்கிறது. பிரான்சில் நையாண்டி கேலி சித்திர சஞ்சிகையான சார்லி எப்டோ மீது நடத்தப்பட்ட இஸ்லாமியவாத தாக்குதல்களின் தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தை IHEU முன்னெடுக்கிறது. சார்லி எப்டோ மீதான தாக்குதல் கருத்து சுதந்திரம் மீதான தாக்குதலாக உலகெங்கிலும் உணரப்பட்டது. அதற்கு சமாந்திரமாக குறித்த நையாண்டி கேலி சித்திரங்களை வெளியிட்ட இதழ்களுக்கு எதிராகவும் உலகெங்கிலும் போராட்டங்கள் நடந்திருந்தன. மத நிந்தனை தடுப்பு சட்டங்களை நாடுகளில் மத உணர்வுகளையும் சிறுபான்மை சமூகங்களையும் பாதுகாக்கின்ற ஏற்பாடுகளாக அவற்றின் ஆதரவாளர்கள் பார்க்கின்றனர். ஆனால் மற்றவர்களோ மாற்றுக் கருத்தாளர்களையும் கருத்து சுதந்திரத்தையும் நசுக்குவதற்கான கருவியாகவே மத நிந்தனை சட்டங்களை கருதுகின்றனர். மத நம்பிக்கை சாராத ஆதாரங்களின் அடிப்படையில் விடயங்களை அணுகுகின்ற அற ஒழுக்கம் கொண்ட சமூகத்தை உருவாக்குவதற்காக குரல் கொடுக்கின்ற IHEU அமைப்பின் தலைவி சொஞ்சா எகரிக்ஸ் மத நிந்தனை சட்டங்களுக்கு எதிராக ஏற்கனவே குரல் கொடுத்து வருகின்ற செயற்பாட்டாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக கூறுகிறார். இஸ்லாத்தை இழிவுபடுத்துகின்ற விதத்தில் இணையத்தில் எழுதிய குற்றச்சாட்டில் சவுதி நீதிமன்றம் ராயிஃப் பதாவிக்கு 1000 கசையடிகளை தண்டனைகளாக விதித்தது. பாகிஸ்தானில் ஆசியா பிபி என்கின்ற 5 பிள்ளைகளின் தாயான 50 வயதான கிறிஸ்தவ பெண் தண்ணீர் கிளாஸ் சம்பந்தப்பட்ட வாக்குவாதத்தில் இஸ்லாத்தை இழிவுபடுத்தியதாக 2010 மரண தண்டனையை எதிர்நோக்கியிருக்கிறார். மத்திய கிழக்கிலும் வடக்கு ஆப்பிரிக்காவிலும் இந்த மத நிந்தனை சட்டம் பொதுவாக எல்லா இடங்களிலும் ஒரே விதமாக காணப்படுவதாக ஆய்வு நிறுவனம் ஒன்று கூறுகிறது. மத்திய கிழக்கில் மட்டுமன்றி ஐரோப்பா உள்ளிட்ட மற்ற பல பிரதேசங்களிலும் மத நிந்தனை சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. டென்மார்க்கில் மத நிந்தனை ஒரு குற்றம். மியன்மாரில் அண்மையில் புத்த பகவான் ஹெட்போன் அணிந்திருப்பதாக காட்டுகின்ற படங்களை வெளியிட்டிருந்த 3 மத நிந்தனை குற்றச்சாட்டில் கைதானார்கள். ரஷ்யாவிலும் 2014 ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய மத நிந்தனை சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றனர். கிரீஸில் மறைந்த ஆர்த்தடாக்ஸ் மதகுரு ஒருவரை நையாண்டி செய்து ஃபேஸ்புக்கில் எழுதிய நபர் ஒருவருக்கு 10 சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. 2012 நிலவரப்படி இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட 47 நாடுகளில் மத நிந்தனையை தடுப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் நடைமுறையில் இருப்பதாக பியூ ரிசர்ச் சென்டர் என்ற ஆய்வு நிறுவனம் கூறுகின்றது. இலங்கை போன்ற நாடுகளில் மத நிந்தனை சட்ட ஏற்பாடுகளை இல்லாத ஒழிப்பது சாத்தியமா? மத நிந்தனை செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கோரி வருகின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சிலைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் யூ அப்துல் நஜீமிடம் இது பற்றி கேட்டேன்.
இலங்கையில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இலங்கையில வாழ்ற முஸ்லிம்களை பொறுத்தவரையில கடந்த சில வருடங்களாக மத நிந்தனை ஒன்று அவங்களுக்கு எதிராக முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக முஸ்லிம் இஸ்லாமிய மத உணர்வுகளுக்கு எதிரான அல்லது அந்த மத கடமைகளுக்கு எதிரான சில நிந்தனைகள் ஏற்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த மத நிந்தனைகள் தொடர்பாக நிச்சயமாக சட்டங்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு சட்டங்களால அது மத நிந்தனை செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்தால்தான் இப்ப இலங்கை போன்ற சிறுபான்மை இனங்கள் வாழ்கின்ற நாடுகள்ல இந்த விடயங்களை கையாளலாம்
என்றார் அடிப்படை உரிமை வழக்குகளை நடத்தி வருகின்ற இலங்கை வழக்குரைஞர் அப்துல் நஜீம். இதேவேளை மத நிந்தனை சட்டங்களே எந்த ஒரு மத உணர்வுகளையும் புண்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்துவிடக் கூடாது என்று மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் இயக்குநர் டாக்டர் பாக்கே சோதி சரவணமுத்து தமிழோசியிடம் கூறினார்.
This is a ஒரு நாட்டில் மத நிந்தனை தடுப்பு சட்டங்கள் சிறுபான்மை மதங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு மதங்களுக்கு எதிராகவும் பிரயோகிக்கப்படக்கூடாது. எனவே சட்டங்களை பொறுத்தவரை அரசாங்கங்கள் தாராள போக்குடன் அவற்றை அணுக வேண்டும். அதே நேரம் நாட்டில் உள்ள மத உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதை உறுதிப்படுத்துகின்ற சட்ட ஏற்பாடுகளும் இருக்க வேண்டும். எனவே இலங்கை போன்ற ஒரு நாட்டில் நடைமுறை ரீதியான சூழ்நிலைகளுக்கும் சட்ட ஏற்பாடுகளுக்கும் இடையே ஒரு சமாந்திரமான அணுகுமுறையே அவசியப்படுகிறது என்றார் டாக்டர் பாக்கியசூதி சரவணமுத்து.
செய்திகளை தொகுத்தளித்தவர் ஜெயபிரகாஷ் நலசாமி. இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.